இறைவன் நம்முடைய மனதில் எந்த நேரமும் ஒவ்வொரு மூச்சிலும் தன்னுடைய செய்தியை தெளிவான செய்தியாக அறிவித்துக் கொண்டிருக்கின்றான். ஒரே ஒரு செய்தி உங்களுக்கு சாந்தமும் சமாதானமும் உள்ள வாழ்க்கை வேண்டும். சாந்தத்தோடு வாழக்கூடிய வாழ்க்கை, பிறர் மீது எந்த குற்றங்கள் குறைகள் இல்லாமல், கோபம் காட்புணர்ச்சிகள் இல்லாமல், பிறர் மீது மன்னிப்பை கொண்டும் கருணையை கொண்டும் வாழக்கூடிய வாழ்க்கை சாந்தத்தோடு வாழக்கூடிய வாழ்க்கையாக இருக்கின்றது. யார் தங்கள் மீது எவ்வளவு குற்றங்கள் சுமத்தியிருந்தாலும், தங்கள் மீது தீமைகளை அவர்கள் செய்திருந்தாலும், நமக்கு எதிராக சூழ்ச்சிகளையும் மேற்கொண்டிருந்தாலும், அவர்களை மன்னித்து இறைவனிடமும் யார் பாவ மன்னிப்பு கேட்கின்றார்களோ தங்களுக்கும் மற்றவர்களுக்கும் சேர்த்து சாந்தத்திற்குரிய அந்த பாதையை அவர்கள் வகுத்துக் கொண்டார்கள். இவர்களிடம் சமாதானத்திற்குரிய போக்கை தவிர வேறு வழிமுறையை பார்க்க முடியாது. இந்த இரண்டும் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் யார் வாழ்கின்றார்களோ, தங்களுடைய மனதை பக்குவப்படுத்திக் கொண்டவர்களாக யார் வாழ்கின்றார்களோ, அவர்களை இறைவன் தன்னுடைய அருளுக்கு உரியவர்களாக தேர்ந்தெடுத்துக் கொள்கின்றான். சாந்தமும் சமாதானமும் கொண்டு வாழக்கூடிய மனிதர்கள் உங்களிடம் வருவார்களானால், அவர்களுக்கு நீங்கள் உங்களுடைய பிரார்த்தனையை கொண்டு பதிலளியுங்கள். அவர்கள் விடைபெறும் வரை, உங்களை நாடி வந்த பிறகு உங்களிடமிருந்து அவர்கள் விடைபெறும் வரையில் சாந்தத்தையும் சமாதானத்தையும் கொண்டு பேசக்கூடிய பேச்சை தவிர வேறு எந்த பேச்சிலும் நன்மை இல்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். என்னுடைய பேச்சில் சாந்தம் இருக்க வேண்டுமென்றால் எனக்கு சத்தியம் எது அசத்தியம் எது என்பது தெளிவாக விளங்க வேண்டும். நான் ஒன்றை இப்பொழுது எனக்காக ஒரு கேள்வி கேட்கும் பொழுது, அமைதியில் வாழ வேண்டும் என்று விரும்புகின்றேன், அது எங்கிருக்கிறது என்பது தெரியவில்லை. ஆனால் பல சமயங்களில் நான் அமைதியாக இருக்கின்றேன், அந்த அமைதி என்ன, எந்த வகையானது என்பதை உணராத நிலையில் இனம் புரியாத ஒரு அமைதியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். இப்பொழுது நாம் அறிய வேண்டியது என்னவென்றால், இறைவனை பற்றி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது அந்த அமைதியின் சூழ்நிலையில் என்பதை அறிய வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அத்தியாயம் 59 வசனம் 24, அத்தியாயம் 59 வசனம் 24, அவன்தான் உங்களுக்கு அமைதியை இறக்கி அருளியிருக்கின்றான். அந்த அமைதி உங்களுடைய இருதயத்தில் இப்பொழுது இருக்கிறது, அல்லது எந்த நேரத்தில் நான் அமைதியாக உணர்கின்றேனோ அந்த நேரத்தில் அந்த அமைதி அளித்தவன் யார்? அமைதிக்கு இவ்வளவு விசேஷம் தேவையா? கேள்விகள் மனதில் எழுகின்றன. பெரும் வருத்தத்திலும் பெரும் துயரத்திலும் மனவேதனையில் ஆற்றாமையில் நாம் இருக்கும் பொழுது சில சமயங்களில் பரிதவிக்கக்கூடிய நிலையும் ஏற்பட்டுவிடும். அந்த நேரத்தில் நான் எனக்கு அமைதி வேண்டுமே என்று விரும்புவேன். அந்த அமைதியை இறைவன் படைக்கிறான், உங்களுடைய உள்ளத்தில் படைக்கின்றான். நீங்கள் விரும்பாத நிலையில் பரிதவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அவன் அந்த அமைதியை உங்களுக்காக உங்களுடைய உள்ளத்தில் படைக்கின்றான். ஏதேனும் ஒரு விஷயத்தை அவன் படைக்க நாடி அதனிடம் அவன் கூறுவதெல்லாம் ஆகுக என்பதுதான், உடன் அது அவனுடைய நெஞ்சத்தில் படைப்பாக அமைந்துவிடுகின்றது. அவனை தவிர அதனை படைப்பவன் இல்லை, உங்களை நெஞ்சத்திற்கு படைக்கின்றான். வேண்டுமா வேண்டாமா என்ற ஒரு அழகான தேவையை கொண்டு படைக்கின்றான். அதே நேரம் நான் வேண்டும் என்று விரும்பிக் கொண்டிருக்கின்றேன், அப்பொழுதும் அவன் படைத்ததைத்தான் நான் விரும்பிக் கொண்டிருக்கின்றேன். அமைதி ஏற்பட ஆரம்பிக்கின்றான். ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நான் பதற்றமாக இருக்கும் பொழுது அந்த பதற்றத்திற்கு முன்பாக அமைதி இருந்தது என்பதை கவனிக்க வேண்டும். அது எப்படி இருந்தது, எப்படி பறிபோனது என்பதை பற்றி நீங்கள் கொஞ்சம் கணிப்புகளானால் நான் என்னுடைய உலக தேவைகளின் பக்கம் வரும்பொழுது அந்த அமைதி கிடைக்கின்றது. உலகத்தின் தேவைகளின் அடிப்படையில் வரும்பொழுது என்னுடைய அமைதி கிடைக்கின்றது. அமைதி எங்கிருந்து வந்தது, அதனை பாதுகாக்க வேண்டும், அதிலிருந்து எனக்கு வாழ்க்கைக்கு வழிபிறக்க இருக்கிறது என்பதை இப்பொழுது நாம் அறியிருக்கின்றோம். ஏதோ ஒரு அமைதியாக இருக்கின்றது, அந்த அமைதி எனக்கு போர் அடிக்குது. இப்போ நான் ஏதாவது செய்யலாம்னு நினைக்கிறேன். என்ன செய்யலாம்? ஒரு டிவி பார்க்கலாம், அதுக்காக ஃபோன் போட்டு நண்பர்களோடு பேசலாம், இல்லைன்னு சொன்னால் வெளியே போயிட்டு வரலாம், இல்லைன்னா ஒரு சினிமாவுக்கு போவோம், ஒரு காட்சிக்கு போவோம், அல்லது டிவி பார்ப்போம், அல்லது ஒரு விளையாட்டு இருப்போம். ஏதாவது ஒரு ரெக்ரியேஷன் தேவைப்படுது, ஒரு பொழுதுபோக்கு தேவைப்படுது. அமைதியின் போது உள்ளமும் உடலும் சுகமாக இருக்கும் பொழுது ஒரு பொழுதுபோக்கு தேவைப்படுகின்றது. அந்த பொழுதை போக்க வேண்டும். அதாவது அமைதி என்ற பொழுது எனக்கு பிடிக்கவில்லை, அந்த பொழுதை நான் போக்கியாக வேண்டும். பொழுதுபோக்குக்கு விளையாட்டு வேண்டும், கேளிக்கை வேண்டும், கச்சேரி வேண்டும், ஏதாவது நட்பு உறவுகளில் நான் வாழ வேண்டும், எங்கேயாவது வெளியில் செல்ல வேண்டும். இப்படி மனிதர்களுடைய நெருக்கத்தை நான் அதிகமாக விரும்புகின்றேன். மனிதர்களுடைய கேளிக்கை பேச்சுக்களும் விளையாட்டுகளும் எனக்கு பிடிக்கின்றன. இப்பொழுது நான் இறைவனுக்கு நன்றியோடு இல்லாமல் கொடுத்த அமைதியை அழகான வாழ்க்கைக்கு கேள்வி ஞானங்களாக அதை உபயோகிக்காமல் விளையாட்டுக்கும் கேளிக்கைக்கும் நான் ஆக்கிக் கொண்டேன். எப்பொழுதெல்லாம் எனக்கு பொழுதுபோக்கு தேவைப்படுகின்றதோ அந்த நேரத்தில் நான் நன்றி மறந்தவனாக மாறுகின்றேன். அமைதியை நான் செலவு செய்ய ஆரம்பிக்கின்றேன். அமைதியான ஒரு சூழ்நிலையை பொழுதை நான் போக்க விரும்புகின்றேன். அந்த பொழுது எனக்கு பிடிக்கவில்லை. எந்த அளவுக்கு நாம் சைத்தானால் தீண்டப்படுகின்றோம் என்பதை உறுதியாக அறிய வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அமைதியின் பொழுது நீங்கள் கவனிக்க வேண்டும், இது இறைவன் கொடுத்த மாபெரும் பொக்கிஷம். இந்த நேரத்தில் நான் என்ன இறைவனிடம் விரும்பினாலும் அது எனக்காக அனுமதிக்கப்படும். இறைவன் கொடுத்தால் தவிர அமைதி கிடையாது. மனிதர்களால் அந்த அமைதியை தர முடியாது. மனிதர்கள் அந்த அமைதியை விளையாட்டுக்கும் கேளிக்கைக்கும் ஆக்கி நம்முடைய பொழுதை வீணாக்கி இறைவனுக்கு நன்றிகளை செய்து பின்னர் நாம் வேதனையில் ஆகும் பொழுது மீண்டும் அந்த அமைதி வேண்டுமே என்று திரும்புவோம். அமைதியை கொடுத்தால் போர் அடிக்கின்றது, வேதனையை கொடுத்தால் அமைதி வேண்டும் என்கின்றோம். அந்த வேண்டுதலை இறைவனை ஏற்றி திரும்பவும் அமைதி கொடுக்கும் பொழுது அப்பொழுதும் போர் அடிக்கிறது. காரணம், நாம் கேள்வி ஞானங்களை கொண்டு வாழ விரும்பாத நிலையில் மனதுக்குள் கேள்வி கேட்கும் பொழுது இறைவனுடைய அனுமதி அங்கு அழகான பதிலாக அமையும். இப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்பட்டுக் கொண்டிருப்பது அவ்வளவும் கேள்வி ஞானங்களுடைய அடிப்படை தான். வேதத்தினுடைய பகுதிகள் சத்தியமான உங்களுடைய வாக்கு இறைவனுடைய வாக்காக இருக்கின்றது. அவன் கொடுத்த அமைதியை நீங்கள் பாதுகாக்க வேண்டும். சாந்தத்தையும் சமாதானத்தையும் மேற்கொள்ள வேண்டும். உங்களுடைய வாழ்க்கை முழுமையிலும் எந்த நேரத்திலும் நீங்கள் துன்பத்திற்குள்ளாகக் கூடாது. உங்களுடைய மனநிலையின் அடிப்படையில், மனநிலையின் அடிப்படையில் நான் முதலில் துன்பத்திற்குள்ளாகின்றேன், நாளை வாழ்க்கையை பற்றி கவலைப்பட ஆரம்பிக்கின்றேன். சைத்தான் பேசிக் கொண்டிருக்கின்றான். இப்பொழுது இரண்டு சக்திகள் வேலை செய்கின்றன உங்களுடைய உள்ளத்தில். ஒன்று, இறைவனுடைய வாக்கு படைக்கப்படுகின்றது. அங்கு நீங்கள் அது வேண்டும் என்று விரும்புகின்றீர்கள். உங்களுடைய மனதளவில் மானசீகமாக உங்களுடைய அறிவு கேட்டாத நிலையில் அதன் காரணமாக அமைதியை கொடுக்கின்றான். இந்த நேரம் கருத்தரிக்கக்கூடிய நேரம். உங்களுடைய உள்ளத்தில் இறைவனுடைய ஒரு செய்தியானது கருவாக அது அமைய வேண்டிய நேரம். இந்த நேரத்தில் உங்களுக்கு எந்த சலனமும் ஏற்படக்கூடாது, கரு சிதைந்துவிடும். கொஞ்சம் அமைதி இறைவன் கொடுக்கின்றான். அந்த அமைதி நீங்கள் பாதுகாக்க வேண்டும். அந்த அமைதியை எப்படி பாதுகாப்பது? கண்டிப்பாக என்னுடைய வாழ்க்கையில் பகல் பொழுதுகளில் இந்த அமைதி நிச்சயமாக அது கவனம் திருப்பப்படும். அந்த கவனம் சிதைக்கப்படும். அந்த நேரத்தில் இறைவன் மன்னிக்கவும் செய்கின்றான். இரவு நேரம் வருகின்றது. ஒரு நாளின் ஒரு முழு பகுதி நேரம் இரவு நேரம் வருகின்றது. அந்த இரவு நேரத்தில் உங்களுக்கு போர் அடிக்கின்றது. தூங்குவதற்கு முன்பாக நான் சீரியல் பார்க்கின்றேன், அல்லது பொழுதுபோக்கு விளையாட்டுகளையோ அல்லது பாட்டுகளையோ நான் கேட்கின்றேன். இந்த அமைதியை எப்படி செலவு செய்கிறேன் என்பதை பாருங்கள். என்னை அறியாத நிலையில் இந்த குத்துக்களையும் களியாட்டங்களையும் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் நான் தூங்குகின்றேன், நன்றி மறந்தவனாக. ஆனால் இறைவன் மன்னிக்கின்றான். அந்த ஒரு நாளின் ஒரு இரவு ஒரு பகுதி முழுமையிலும் இறைவன் மன்னிப்பை கொண்டு நீங்கள் தூங்குகின்றீர்கள். இது ஒவ்வொரு நாளும் சென்று கொண்டே இருக்கின்றது. இறைவன் மன்னித்துக் கொண்டிருக்கின்றான். நாம் இறந்தவர்களாக ஆகிவிட்டோம். அந்த குறிப்பிட்ட ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் நாம் இறந்தவர்களாக ஆகிவிட்டோம். ஏனென்றால் அமைதிக்கு நான் மதிப்போ மரியாதையோ கொடுக்கவில்லை. கருவாக நான் ஏற்றுக்கொண்ட ஒன்றின் மீது அமைதி ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அந்த அமைதியானது எனக்காக ஒரு புதிய சூழலை படைக்க இருக்கின்றது, உருவாக்க இருக்கின்றது. இந்த படைப்புக்கும் அந்த உருவாக்கத்துக்கும் இடையே நான் அமைகின்றேன். இந்த இரண்டுக்கும் இடையே என்னுடைய அரசாங்கம் அமைகின்றது. என்னை தவிர என்னை மிஞ்சி அந்த ஒரு உருவாக்கத்திற்கு எதனை இறைவன் படைத்தானோ, ஏற்றுக்கொண்டேனோ, அமைதியை கொடுத்தானோ, கரு அங்கு நிதர்சனமாக அமைகின்றதோ, உருப்பெற்று வரக்கூடிய அளவுக்கு அது உறுதியடைந்து பின்னர் கேள்வி ஞானங்களாகவும் எனக்கு அதை அமைத்து எப்படி என்னுடைய அமைதியை வாழ்க்கை முழுமைக்கும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், நான் விரும்பியதை எப்படி நான் உருவாக்கிக் கொள்ள வேண்டும், இறைவனுடைய விருப்பத்தை எனக்கு படைக்கின்றான். அந்த படைப்பு உருவாக்கப்பட இருக்கின்றது. வாழ்க்கையின் ஒரு பகுதியில் டாக்டராக வேண்டும் என்று விரும்பினேன். டாக்டராக MBBS டாக்டராக வந்த பிறகு இது கொலைபாதக செயலாக இருக்கின்றது, இதை கொண்டு நான் வாழக்கூடாது என்று விரும்பினேன். படைத்ததை விரும்பினேன். எல்லாரும் இதுதான் வேண்டும், பணம் சம்பாதிப்பதற்கு அழகான வாழ்க்கை இது என்று அவர்கள் விரும்பிய போது அது வேண்டாம் என்று படிக்கும் பொழுது அவ்வளவு ஆசையாக நுழைந்த நான் MBBS 3rd வகுப்பில் படிக்கும்பொழுது இது நிச்சயமாக மனிதர்களை கொலை செய்யக்கூடிய ஒரு மருத்துவமே தவிர வாழ வைக்கக்கூடிய மருத்துவம் இல்லை, எனவே இது எனக்கு வேண்டாம் என்ற அந்த ஒரு படைப்பை ஏற்றுக்கொண்டு, ஆனாலும் இதை படித்து ஆக வேண்டுமே என்ன செய்வது என்று தெரியாமல் நிச்சயம் இருக்கக்கூடிய 3.5 படித்து முடித்துவிட்டு அதன் பிறகும் வேலை செய்தே ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டி 6 அதில் பிராக்டிஸ் முடித்துவிட்டு அந்த நேரத்தில் உருவாக ஆரம்பிக்கின்றது. என்ன, புதிதாக ஒரு படிப்பு வருகின்றது ஹோமியோபதி என்று. ஒருத்தர் வர்றாரு, காலில் இவ்வளவு பெரிய ஆணி இருக்குது, அதன் காரணமாக 10 கஷ்டப்பட்டு இருக்கார். என்கிட்ட வரும்பொழுது நான் அதுக்கு அது புண்ணாகி அடுகி போகக்கூடிய நிலையில இருக்குது. நானும் எனக்கு தெரிஞ்ச வைத்தியத்தை சின்ன ஒரு மாற்றம் அதையும் செய்து அனுப்பி, இதே மாதிரி நீங்கள் வீட்டில் கடுவிக்குங்க, இந்த மாதிரி நீங்கள் கட்டு போட்டுக்கோங்க, இந்த மாத்திரை சாப்பிடுவாங்க, வேறு புதுசாக இல்லை, அது இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். பிற மாத்திரையெல்லாம் நிறுத்திட்டு அனுப்பிச்சாச்சு. 2 வந்தார், கொஞ்சம் ஆறி இருந்தது. அதுக்கப்புறம் வரக்கானோம். 3-4 கழித்து அவர் வரும்பொழுது அப்போ தான் ஞாபகம் வருது, போனாரே என்ன ஆச்சு எப்படி ஆச்சு நல்லபடியா, கார் சுத்தமாச்சு டாக்டர் சொன்னது ரொம்ப மன சந்தோஷமாக இருந்தது. அதை தொடர்ந்து அவர் சொன்ன விஷயம், இங்கேருந்து போனதுக்கப்புறமா எனக்கு ரொம்ப மோசமாயிடுச்சு, அதுக்கப்புறமா நான் வந்து ஆங்கில மருத்துவம் வேண்டான்னு சொல்லிட்டு ஹோமியோபதி மருத்துவம் போனேன். எப்படி இறைவன் படைக்கிறத உருவாக்குறான்னு பார், எவன் படைத்ததை ஏற்றுக்கொண்டேன், இந்த மருத்துவம் கூடாது என்று சூழ்நிலை எப்படி மாறுகின்றது, எத்தனை காலம் கழித்து யார் மூலமாக என்பதை நாம் அறிய இருக்கின்றோம். ஹோமியோபதினா எப்படி எப்படி சரியாக போச்சு, இத்தனை மாத்திரை ஒரு சின்ன ரவையெல்லாம் உள்ள மாத்திரையும் காமிச்சார். அந்த பாட்டிலில் 100 மாத்திரை இருக்குது, இதில் 1 சாப்பிட்டார். வாரத்துக்கு 1 சாப்பிட சொன்னாங்க, முழுமையாக சரியாயிடுச்சு. இப்போ 10 இருந்தது. வர்றதும் போகிறதும் கேப்பே கிடையாது. ஆணி வந்துக்கிட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும். கடைசியில் 1-2 அது புண்ணாகி நடக்க முடியாமல் அந்த வலிகளோடு அவங்களை வேலையை பார்த்துருக்கு. அந்த நேரம் வந்து எனக்கு ரொம்ப ரஷ்ஷான நேரம் கிளினிக்கில். இதுக்கு மேலே கிளினிக்கில் உட்கார முடியாது. கொஞ்சம் கேப் கிடைச்சது, பேஷண்ட் வரல, வெளியே போய்ட்டு நேராக ஹோமியோபதி ஷாப் போய் அங்கே புக்கு வாங்கணும். படிக்கும்போது அவ்வளவு ஆனந்தமாக இருந்தது. 5 குப்பத்தொட்டி படிப்பை படித்ததுக்கு அந்த ஒரு நாள் ஆரம்பித்த அந்த ஆரம்பித்தோம்னா அந்த ஒரு 3-4 ஹோமியோபதி ஃபுல்லாக முடித்தது. பிரின்சிபல் என்ன, மனதை கொண்டுதான் இயங்குகிறது உங்களுடைய உடல் முழுமையிலும், அன்னைக்கு தெரியுது. இது குர்ஆன்ல ஏற்கனவே இருக்குது, அப்போ புரியல. மனதுக்குத்தான் அந்த பவர், ஹோமியோபதி மருந்து பவர் கிடைக்கும்னு சொல்லும்போது அது ஃபுல்லாக படிக்க வேண்டும். அன்னையிலேருந்து என்ன படித்தனோ அதை உபயோகப்படுத்த ஆரம்பித்தேன். எங்கேயும் போய் படிக்க, மற்ற ஹோமியோபதி டாக்டர்கிட்ட கேட்கல. நம்ம டாக்டராக இருக்கும்போது அந்த அடிப்படை படிப்பு எவ்வளவு உபயோகப்படுது இந்த மேற்கொண்டு வளர்றதுக்குங்கிறது ஒரு உதாரணமாக இருந்தது. அந்த எம்பிபிஎஸ் படிப்பு படிக்கலன்னு சொன்னால் இது தெரிஞ்சிருக்காரு. அது உடல் சார்ந்த படிப்பு, இது மனம் சார்ந்த படிப்பு. இந்த மனம் தான் உடலை வாழ வைக்கிறதுங்கிற முதல் அறிகுறி அந்த ஹோமியோபதியிலிருந்து கிடைச்சது. அதன் பிறகு ஹோமியோபதி எனக்கு வாழ்க்கையாகி அலோபதி மருத்துவம் நிற்க ஆரம்பிச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக ஹோமியோபதியில் நல்ல பேர் வந்தது. ஞானங்களை இறைவன் உங்களுக்கு கொடுத்து அதனை செவ்வையாக்குகின்றான். உங்களுடைய அவன் படைப்பை உங்களுக்கு கொடுத்த போது ஏற்றுக்கொண்டீர்கள், அமைதியடைந்தீர்கள். உங்களுக்காக விதிக்கப்பட்ட அந்த நேரம் வறுமுறையில் நீங்கள் எந்த படிப்பை படித்தீர்களோ அதில் நீங்கள் இருங்கள். உடனே அதை விட்டு வெளியேறவில்லை. இறைவனுடைய நேரமும் நாட்டமும் வரும்பொழுது தானே மாறுவேனே தவிர நான் என்னுடைய ஒரு வழியை விட்டுவிட்டு இன்னொரு வழியை நான் எடுத்துக்கொண்டு அதில் சோபிப்பேன் என்று நான் சொல்லவில்லை. 6 வருடங்கள் பாவ மன்னிப்போடு ஒவ்வொரு நாளும் நான் செத்து பிழைத்துக் கொண்டிருக்கின்றேன். என்னுடைய வாழ்க்கையில் இது மனிதர்களை சாகடிக்கக்கூடிய படிப்பு என்று தெரிஞ்சிருந்தும் அதை முடித்துவிட்டு பிறகு சாகடித்துக் கொண்டுதான் இருந்தேன். என்னுடைய பிராக்டிஸில் பணம் ஒன்று வேணுங்கிறதுக்காக வேண்டி இருந்த போதிலும் நான் தவறு செய்கின்றேன் என்ற எண்ணம் என்னை விட்டு போகவில்லை. எனக்கு சுட்டிக்காட்டுவது யார்? நீங்கள் தவறு செய்கின்றீர்கள் என்று எனக்கு சுட்டிக்காட்டியது யார்? முதலில் படைத்தான் தவறு செய்கின்றீர்கள், தவறான படிப்பு என்று அவன் படைத்ததை ஏற்றுக்கொண்டேன். அவ்வளவுதான். ஏற்றுக்கொண்ட பிறகு அவன் அதை ஏற்றுக்கொண்டான், நான் ஏற்றுக்கொண்டதை அவன் ஏற்றுக்கொண்டான். இப்பொழுதும் கூட உங்களுக்கு தவறு என்று எது தெரிகின்றதோ அது தவறுதான் என்று ஏற்றுக்கொள்ளும் பொழுது அப்படியே இறைவன் ஏற்றுக்கொண்டான். இந்த வாழ்க்கைக்கு நான் இவர்களுக்கு மாற்றாக இன்னொரு வாழ்க்கையை அமைக்கப் போகின்றேன். அவனுடைய தீர்ப்பு இது தன் மீது கடமையாக்கி கொண்டான். உங்கள் மீது கருணை புரிவதை தன் மீது கடமையாக்கி கொண்டான். ஏனென்றால் நீங்கள் சாந்தத்தையும் சமாதானத்தையும் விரும்பக்கூடிய மக்களாக இருந்ததன் காரணமாக கொலைபாதக செயல்களில் நீங்கள் ஈடுபட மாட்டீர்கள் என்பதை இறைவனுடைய அறிவிப்பை கொண்டு நீங்கள் ஏற்றுக்கொண்டதன் காரணமாக தவறான ஒரு பாதையை உங்களுக்கு வெறுப்புக்குரியதாக நீங்கள் உங்களுடைய மனசாட்சிக்கு விரோதமாக நீங்களே மாறிக்கொள்ளாமல் உங்களுக்கு நீங்கள் அநியாயப் போக்கில் ஆகிக் கொள்ளாமல் நீங்கள் உங்களை தவறுதான் செய்கின்றேன் என்று ஒப்புக்கொண்டமைக்காக தவறு மன்னிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. உங்களுடைய பாதை மாறிக்கொண்டிருக்கிறது. அவ்வளவு கேள்வி ஞானங்கள், ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு அறிவு, ஒவ்வொரு வியாக்கியானம். அந்த வியாக்கியானம் என்னுடைய வாழ்க்கைக்கு மிகவும் பொருத்தமானதாகவும் அதை நான் உபயோகிக்கும் போது அங்கு அதனுடைய ரிசல்ட் விடை இறைவனுடைய பதில் அங்கு தெரிகின்றது. நீங்கள் சரியான எண்ணத்தோடு செய்ததன் காரணமாக அங்கு சுகமாக கொண்டிருக்கின்றது. அலோபதி டாக்டர்களை போயிட்டு சின்ன சின்ன மாத்திரை தருவாங்க, அதில் சுகமாகும்னு எல்லா மக்களும் குழந்தைகளை தூக்கிட்டு வர ஆரம்பித்தாங்க. அழகான ஒரு வாழ்க்கையாக நான் பார்த்தேன். ஆனால் அதிலும் குறைபாடு இருப்பது தெரிந்தது. ஹோமியோபதி டாக்டர் உச்சத்துக்கு போயிட்டு இருக்கும்போது அந்த குறைபாடு, இதில் ஆல்கஹால் சேர்க்கப்படுகின்றது என்ற குறைபாடு. ஆல்கஹால் மனதுக்கு நிச்சயமாக நன்மையானது இல்லை, போதை ஏற்படுத்தக்கூடியது. இன்னும் பல கோட்பாடுகள் அப்பொழுது விளங்க ஆரம்பிக்கின்றது தவறு என்று. அப்பொழுதே இது வேண்டாம் இறைவனே என்று என் மனதுக்கு அடுத்தது என்ன. ஆனால் நான் டாக்டராக தான் இருக்க விரும்புகிறேன், இது வேண்டாம். முதலில் ஆங்கில மருத்துவம் வேண்டாம், படைக்கப்பட்ட ஏற்றுக்கொண்டேன், இப்போது இதுவும் தவறுதானே என்று கேட்கும் போது இறைவன் படைக்கின்றான், வேறு வேண்டுமா என்று கேட்கின்றான் என்று அதுக்கு பொருள் வேண்டும். நிறைய பணம் வந்து கொண்டிருக்கின்றது, வேண்டாம். இதை விட சிறப்பானது எனக்கு வேண்டும், அது நிலையானதாக இருக்க வேண்டும். ஹோமியோபதியில் 2 ஆண்டுகள் அதை பற்றி எழுதவும் ஆரம்பித்தேன். ஹோமியோபதி மருத்துவத்துக்கு ஒரு புதிய வாழ்க்கை கிடைத்தது. என்னவென்றே தெரியாத நிலையில் ஒரு ஆங்கில மருத்துவம் எழுதுகிறார் என்பதன் காரணமாக அதிலும் அதனுடைய நுட்பமான அறிவு புகட்டப்பட்டு மனிதர்களுக்கு கற்பிக்கப்பட்டதன் காரணமாக சொந்த பத்திரிகைகளின் காரணமாக அவர்களுக்கு அதன் மீது நாட்டம் ஏற்பட்டு ஹோமியோபதி சிகிச்சை அப்பொழுது மனிதர்கள் மத்தியில் பரவலாக பதிய ஆரம்பித்தது, ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தார்கள். ஹோமியோபதி டாக்டர்கள் அவ்வளோ பேரும் சிறப்பாக வாழ்ந்தார்கள். அவ்வளோ பேரும் எனக்கு நன்றி தெரிவிக்கும் பொழுது அந்த நேரத்தில் நான் செய்வது தவறு என்று தெரியும் பொழுது என் இறைவன் என்னை மன்னிப்பாயாக, அவர்களை மன்னிப்பாயாக. அவ்வளோ இப்பொழுது ஹோமியோபதி காலேஜு, அதுக்கு ஃபீஸு, அதுக்கு உங்களுடைய வழக்கமான போக்குகள்,
கவுன்சிலிங் எல்லாம் அதற்கு மதிப்பு மரியாதையும் இப்போ கிடைத்துக் கொண்டிருப்பதற்கு காரணம் அந்த சத்தியத்தை விளக்கியதன் காரணமாக. அதை விட்டு நான் வெளியேறும் பொழுது தவறை எழுதினேன். அப்பொழுதும் அந்த தவறை நான் எழுதும் பொழுது எல்லா ஹோமியோபதி டாக்டரும் எனக்கு அகைன்ஸ்ட் ஆயிட்டான். இதுதான் உங்களுக்கு வேலையாக போச்சு. முதல்ல ஆங்கில மருத்துவத்தை வேணான்னு சொன்னீங்க, இப்போ ஹோமியோபதி நீங்கள் தான் கொண்டு வந்தீங்க, இப்போ நீங்களும் அதை வேணான்னு சொல்கிறீங்க. நான் எழுதுறதுக்கு பதில் எழுதுங்க, நீங்கள் தவறு இல்லைங்கிறதுக்கு பதில் எழுதுங்க. நீங்கள் ஹோமியோபதி டாக்டர், நீங்கள் எழுதுங்க. எழுதுறதுக்கு ஒன்றும் கிடையாது, நீங்கள் சத்தியத்தை பேசுனீங்க. ஆனால் எழுதணுமா? தேவையில்லை. எங்களை வளர்த்து விட்டீங்க, எங்களையும் காலை வர்றீங்க. செய்தி ஆக வேண்டிய காரியம் செய்தி ஆக வேண்டும். உங்களுக்கு முடிந்தால் பதில் எழுதுங்கள். அதுவரையில் இறைவன் கொடுத்ததை கொண்டு வாழ்ந்து வாருங்கள், அவ்வளவுதான். எப்பொழுது நான் விட்டேன் ஹோமியோபதியை என்றால், உடனே விடவில்லை, மாற்றமாக. அதுக்கு அடுத்த ஒரு மாற்றம், ஸ்ரீலங்காவிலிருந்து என்னுடைய நெருங்கிய உறவினர் ஒருவர் அங்கிருந்து வந்து ஒரு அக்குபங்கர் என்ற ஒரு சிகிச்சை இருக்கிறது என்றால் அது கேள்விப்பட்டது கிடையாது. அப்படி என்றால் என்ன அது என்று கேட்டேன். தலைவலி, கால்வலி, எல்லா வழிகளுக்கும் ஒரு ஊசி போட்டால் போதும், சரியாக போயிடும். ஏன் அதை எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சுன்னு சொன்னால், இதில் எதுவும் மருந்து தலைவர்களுக்கு எதுவும் மருந்து கிடையாது, வெறும் ஊசி தான். எப்படி வேலை செய்யும்? அப்படி என்றால் ஆல்கஹால் சேர்த்த இது இதை விட இது சிறந்ததாக இருக்க வேண்டும். ஹோமியோபதியை விட இது சிறந்ததாக இருக்க வேண்டும். நிச்சயமாக போதை இல்லாத ஒன்று படிக்க வேண்டும். அவர் ஒரு புத்தகத்தை கொடுத்தார். அதைத் தொடர்ந்து சில புத்தகங்கள் வாங்கினேன். இதற்கு நிகராக ஒரு மருத்துவம் இல்லை என்று அப்பொழுது பட்டது. படிக்க ஆரம்பித்த அந்த நாளிலிருந்தே ஹோமியோபதியை குறைத்துக் கொண்டு அக்குபங்கர் ஆரம்பிக்கிறேன். எப்படி ஊசி வேலை செய்யும் என்பதை அவர்களுக்கு கற்பித்து, ஒவ்வொருவருக்கும் கற்பித்து அதை ஆரம்பிக்க வேண்டியதாக. பத்திரிகையிலும் எழுத ஆரம்பித்தேன். அதிலும் இறைவன் கேள்வி ஞானங்களோடு இதுவரையில் இல்லாத ஒரு புதிய ஒரு அழகான ஒரு ஆற்றலை கேள்வி ஞானங்களில் திருப்தி அடையும் பொழுது அது ஆற்றலாக மாறுகின்றது. அங்கு அதனுடைய விளைச்சல்கள் ஒவ்வொரு நோயாளியும் சுகமாக பெற்றிருக்கின்றார். பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி 16 ஆண்டுகள் அதில் முடிந்தது. இறைவன் ஒரு படைப்பை உங்களுக்கு கொடுக்கும் பொழுது, நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது எப்படி உங்களுடைய நிலை மாறுகிறது என்பதை பாருங்கள். அவசரப்பட்டு நான் மாற்றிக்கொள்வதில்லை, அது மாறி வருகின்றது. அங்கம் நிறைய சம்பாத்தியம் இருந்தது, குறைய ஆரம்பித்தது. அக்குபங்கர் ஆரம்பிக்கும் பொழுது ஒன்றுமே கிடையாது. அந்த நிலையிலும் பணம் பெரிதில்லை, சுகம் பெரிது, சாந்தமும் சமாதானமும் மிக்க பாதையை தவிர இறைவன் எந்த வழியையும் உங்களிடமிருந்து ஏற்றுக்கொள்வதில்லை. அவனுக்கு உங்களை பற்றி சமாதானம் அடைய வேண்டும். நீங்கள் உண்மையை கொண்டு ஏற்றுக்கொண்டீர்கள். நிச்சயமாக நீங்கள் அலோபதி மருத்துவத்தை விரும்பவில்லை. அது உங்களுக்கு பெரும் பணத்தை ஈட்டிக் கொண்டிருந்த போதிலும் அதை நீங்கள் வெறுத்தீர்கள். பிறகு உங்களுக்கு வேறு வழியை அமைத்தேன். அதில் உள்ள குறைகளை காட்டும் பொழுது அதனை நீங்கள் வெறுத்தீர்கள், படைப்பை ஏற்றுக்கொண்டீர்கள். நான் உங்களுக்கு படைப்பதை ஏற்றுக்கொண்டீர்கள், மனதில் இருக்கக்கூடிய ஒரு எண்ணத்தை ஏற்றுக்கொண்டீர்கள். புதிய ஞானங்களை கொடுத்தேன் ஹோமியோபதியிலும், அதுவும் தவறு என்று இருக்கும் பொழுது அடுத்த ஞானத்திற்கு. ஒவ்வொன்றுக்கும் அடிப்படை குரான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இதிலிருந்துள்ள வசனங்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். 5 வயது முதலாக படித்ததனுடைய விளைவு, அதனுடைய ரசம் இப்பொழுது படைப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த சக்தியை எடுத்துக் கொண்டிருக்கிறது. நன்மையின் பக்கம் திரும்புவதற்காக வேண்டி சொந்தமாக படித்ததன் காரணமாக, குரானுடைய வசனங்களை சொந்தமாக படித்ததன் காரணமாக, மதரசாக்களிலோ தாடி தொப்பி வைத்திருப்பவர்களோ போய் கேட்காமல், அப்பா கிட்ட கூட கேட்காம, சொந்தமாக படித்ததன் காரணமாக புதிய ஞானங்களோடு இந்த வழிமுறையும் தெரிந்தது. சத்தியம் என்ன என்பது தெரிய ஆரம்பிக்கிறது. அதிலும் உறுதியாக இருக்க முடிகின்றது. பணம் இல்லை, தேவையே இல்லை, அதை பற்றி கவலையும் இல்லை. உறுதி உங்களுடைய ஞானங்களின் மீதும், கேள்வியின் மீதும், அமைதியின் மீதும், சாந்தத்தின் சமாதானத்தின் மீதும், உங்களுடைய மனதிற்கு மீதும் முக்கியத்துவம் கொடுக்கணும். பணத்தை காட்டணும், பணத்தின் பக்கம் போனால் மனம் பறி போய்விடும். இதையெல்லாம் உணர்ந்து செய்யவில்லை, இறைவன் அதனை உறுதியாக்குகின்றான். படைப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்காக எதனை படைக்கின்றானோ அந்த படைப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள். அதை படிப்பாக மாற்றிக்கொண்டார்கள். வந்ததன் விளைவு இன்று அக்குபங்கர் வேலை செய்யாது, ஹோமியோபதி வேலை செய்யாது, அலோபதி என்றோ அறிந்துவிட்டது. காசுக்குரிய படிப்பாக மாற்றிக்கொண்டதன் காரணமாக வந்த வினை போய்விட்டது, அவ்வளவும். நான் அக்குபங்கர் கற்றுக் கொடுக்கும் பொழுது 1000கணக்கான 10000கணக்கான பேர் கற்றுக் கொடுத்தேன். ஒரு நாளில் அக்குபங்கர் காசு முடியும். வீண் பெருமைக்காக வேண்டி அதை பணமாக்கி 3 ஆண்டுகள் படி 5 ஆண்டுகள் படி என்று இவ்வளவு அசிங்கமாக ஒரு படிப்பை கற்பித்துக் கொண்டு வாழக்கூடிய வாழ்க்கையை இன்று அமைத்து விட்டார்கள். நான் கற்றுக் கொடுத்தவர்கள் இதை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆக எந்த உண்மையை கொண்டு கற்றுக் கொடுத்தேனோ அந்த சத்தியத்தை கொண்டு கொஞ்ச காலம் நிச்சயமாக அக்குப்பரிசை வேலை செய்யும். இந்த நேரம் வந்துவிட்டது, இனி வேலை செய்யாது. அவ்வளவு. இதுவரையில் கற்றுக் கொடுத்ததற்கு இறைவனை மன்னிக்க வேண்டும். அதனுடைய படைப்பை இப்பொழுது நான் ஏற்றுக்கொண்டேன் என்றும் ஏற்றுக்கொண்டேன். அடுத்தது என்னுடைய எண்ணம் தான் அங்கு வேலை செய்கிறது என்பதை இறைவன் அறிவிக்கின்றான். அக்குபங்கர்ல நீங்க கற்பனை பண்ணி பார்க்க முடியாத சம்பாத்தியம் அங்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் போது அம்பானை கூட கற்பனை பண்ண முடியாது. அப்படிப்பட்ட ஒரு உயர்வுக்கு இறைவன் அழைத்து கொண்டிருக்கும் போது கடுமையான சோதனை. ஒரு நாள் நோயாளிகளை சுற்றி பார்த்து கொண்டு வரும்பொழுது ஒரு செகண்ட் ஒரு நிமிஷம் நிற்க மாட்டேன் ஒரு நோயாளி. ஒரு நோயாளி கேட்குறேன், எப்படி இருக்குது இப்போ, நீங்கள் போனதெல்லாம் வந்தீங்களே, என்ன விஷயம்? டாக்டர், ஒவ்வொரு முறையும் நான் வர்றேன், நீங்கள் கேட்குறீங்க. கேட்கும் போது எனக்கு ஒன்றுமே இல்லை எனக்கு, ஆனால் வீட்டிலேருந்து புறப்படும்போது ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. உங்களுக்கு என்னத்தை சொல்கிறேன்னு சிரிச்சு சொல்கிறாரு. இதே மாதிரி பல முறை பல பேர் சொல்லியிருக்காங்க, அப்போ ரிஜிஸ்டர் ஆகலை, என்னமோ சொல்கிறாங்க, நம்ம வேலையை பார்ப்போன்னு சொல்லிட்டு ஒரு ஊசி போட்டு போனோம். டச் பண்ணக்கூடிய நிலம் வந்துச்சு. அப்போ இது பல சூழ்நிலைகளில் பல சந்தர்ப்பம் திரும்ப 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 அறிவிக்கப்படுகிறது, ஆனால் மனசு ரெஜிஸ்டர் ஆகலை. நான் வரதுக்கு முன்னாடியே சுகமாகாதுன்னு சொல்கிறாங்க, ஏதோ என் மேல நம்பிக்கையோ சுகமாகாதோ. ஒரே ஒரு நேரத்தில் நீங்கள் விரும்பியது இருக்கிறது, நீங்கள் கேட்பது கிடைக்கும் என்ற ஒரு வாசகத்தை படிக்கும் பொழுது இறைவனிடமிருந்துள்ள வாக்கு. அத்தியாயம் 40:31, நீங்கள் விரும்பியது இருக்கிறது, நீங்கள் கேட்பது கிடைக்கும். அத்தியாயம் 40:31-32. அந்த வசனத்தை படிக்கும் பொழுது இவர்கள் சொன்னார்களே, நான் விரும்பியது, நான் டாக்டராகத்தான் வாழ விரும்புகின்றேன், ஆனால் மருத்துவம் ஒவ்வொன்றிலும் தவறு இருக்கின்றது, பொய் இருக்கின்றது, அது எனக்கு வேண்டாம் என்று. நான் ஏன் இதை நம்பினேன் அக்குபஞ்சம் என்றால், அக்குபஞ்சம் ஊசி தான், மருந்து மாத்திரை கிடையாது. ஆனால் அவர்கள் கூறுகின்றார்கள், நீங்கள் தெய்வம் மாதிரி என்று கூற ஆரம்பித்து விட்டார்கள். இறுதி நாட்டில் நான் விடுவதற்கு முன்பாக இந்த சூழ்நிலை வரும்பொழுது எனக்கு பயம் ஏற்பட்டது. நிச்சயமாக தெய்வம் ஒன்றுதான், நான் கிடையாது. இப்பொழுதுதான் என்னுடைய பணிவையும் என்னுடைய ஒரே இறைவனுக்கு நான் பணிய வேண்டும், அவனுக்கு நிகராக எவனும் இல்லை எதுவும் இல்லை என்ற அந்த எண்ணத்தில் நான் நினைத்திருக்கின்றேனா? என் இறைவனே, இவர்கள் என்னை தெய்வம் என்ற அளவுக்கு கொண்டு வந்து விட்டார்கள், இனி நான் என்ன செய்வது, எனக்கு இது வேண்டாம், படைப்பை ஏற்றுக்கொண்டேன், இறைவனும் என்னை பற்றி சேர்த்திருந்தான். இப்பொழுது இன்னும் அதிகமான ஞானங்கள். இப்பொழுது இறைவன் அறிவிக்கின்றான், ஒவ்வொரு பேஷண்ட்களும் அறிவிக்கிறேன், வரக்கு முன்னே சரியா போவது, இனி நான் தொடக்கூடாது, இந்த நோயாளிகளை தொடக்கூடாது. தொடர்றதுனால தானே நான் கடவுள்னு சொல்கிறாங்க, இன்னைக்கு தொடர்லேன்னு சொன்னால் அவன் ஒருவன் தான் என்பதை அறிவிக்கும் விதமாக அன்று கிடைத்த ஞானங்களைக் கொண்டு அவர்களிடம் நான் திரும்புகின்றேன். இது இறைவனுடைய மாபெரும் அருள். நீங்கள் தொடுங்க டாக்டர், ஒரு காலம் முடியாது. December 1999, இனிமேல் ஊசி கிடையாது, தொடுவதும் கிடையாது, நீங்கள் சுகமாகிவிட்டீர்கள், போய் வாருங்கள் சொல்லும் பொழுது அவங்கள நான் கவனிக்காத மாதிரி நினைச்சிட்டாங்க, நம்பிக்கை போச்சு. வர்றவங்க எல்லாம் நீங்கள் சொல்லுங்க டாக்டர், அப்பதான் சரியா போகுது, ஒரு காலம் சொல்ல மாட்டேன், இறைவனை நம்புங்கள். அந்த இறைவனுடைய ஆற்றலை கொஞ்சம் கற்றுக் கொடுத்து அனுப்பும் பொழுது பல பேரும் சொன்னது, நாங்கள் கோயிலில் போகிறோம், கும்பிடுறோம், நீங்கள் இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவங்கள நான் மத மாத்திரன்னு ஒரு மாதிரியாக நினைக்க ஆரம்பிச்சோம். இறைவனை பற்றி பேசும்போது இவ்வளவும் பண்ணி இவ்வளவு வந்ததுக்கப்புறம் கடைசியில் இந்த சூழ்ச்சி தானே உங்களுக்குன்னு ஒருத்தர் கேட்டவர் இருக்கார். எங்கள் கல்கி பகவான் இருக்கார், அதுக்கு மேலே உங்கள்கிட்ட நான் ஏன் வரணும்னு சொல்லிட்டு பல பேர் போனாங்க. கிறிஸ்தவர்கள் வந்து எங்கள் ஜீசஸ்க்கு மேலே நீங்களான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. முஸ்லீம்கள் வந்து நாங்கள் 5 வேளை தொழுகிறோம், நாங்கள் துவா கேட்க மாட்டோமா, நீங்கள் எதுக்கு எங்களுக்கு அது துவா கேட்கணும், தேவையில்லையே, நாங்கள் போகிறோம். ஒரு நாள் 300 பேர் வந்துகிட்டு இருந்த 400 பேர் வந்து நேரத்தில் வந்து 200-300 பேர் வந்து நேரத்தில் வந்து இன்றைக்கி 2-3 பேர் வர்றாங்க. அவங்களும் சொன்னாங்க, உங்கள் நிலைமை ஏன் டாக்டர் இப்படி ஆகணும், எப்படி இருந்த நீங்கள் இப்படி ஆகிட்டீங்களே, என்னங்க நீங்கள் திரும்பவும் இப்போ ஆரம்பிங்க, தொடர்றது ஆரம்பிங்க, வண்டி வண்டியாக நான் எடுத்துகிட்டு வர்றேன், நீங்கள் கூட வரலைன்னா கூட பரவாயில்லை, எனக்கு நீங்கள் தேவையில்லை. உங்களுடைய இந்த பெருமையும் இந்த விடாப்பிடியான குணம் தான் உங்களை இந்த நிலை கொண்டு வந்துருச்சு. கொஞ்சம் பெருமை விடுங்க டாக்டர். இல்லை, நீங்க போயிட்டு வாங்க. உறுதியா சொல்றீங்களா? ஆமா. அதுக்கப்புறமா வந்து ஒரு 2 மாசத்துக்கு பேஷண்டே கிடையாது. பணத்தை பத்தி கவலையும் கிடையாது. கடைசியில பெட்ரோல் போறதுக்கு பணம் இருக்குமான்னு பார்க்கும்போது அது இருந்துச்சு, கொஞ்சம் தவறுதான். அப்பதான் முதல்ல பார்க்கணும். பிறகு கொஞ்சம் கொஞ்சமா இறைவனுடைய அருளை கொண்டு 2002 நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த நிலைமை. இப்பொழுது 59:24 அத்தியாயம் 59:24 இறைவன் படைப்பவன், அவனை தவிர படைப்பவன் இல்லை என்பது அல்லாஹ். இறைவன் அவன் ஒருவனை தவிர படைப்பவன் இல்லை, எதுவும் இல்லை அவனுக்கு நிகராக, எவனும் கிடையாது. இது நம்முடைய இருதயத்தில் அமைய வேண்டிய ஒரு சத்தியம். அவன் உங்களை சீரமைக்கின்றான், உங்களுடைய எண்ணங்களை சீரமைக்கின்றான், உங்களுடைய பணிவை கொண்டு வருகின்றான், உங்களுடைய இரக்கத்தை கொண்டு வருகின்றான், உங்களுடைய மனிதாபிமானத்தை கொண்டு வருகின்றான், உங்களுடைய பொறுமையை கொண்டு வருகின்றான், உங்களுடைய அடக்கத்தை கொண்டு வருகின்றான், மனிதர்களிடம் வீண் பேச்சுக்கள் இல்லை என்பதை கொண்டு வருகின்றான். கேளிக்கைகளும் குத்துக்களும் பேச்சுக்களும் ஆட்டங்களும் பாட்டங்களும் பாட்டுகளும் கிடையாது என்பதை கொண்டு வருகின்றான். ஒவ்வொன்றும் அசுத்தமானவை, அசிங்கமானவை என்பது தெரிகிறது. கேள்வி ஞானங்களோடு உயர்த்தி கொண்டிருக்கின்றான். ஒரு முறை பேசக்கூடிய பேச்சு மறுமுறை கிடையாது, அடுத்த முறை அழகானது உயர்வானது. இறைவனுடைய வாக்கு என்ன, எதனை அறிவிக்கின்றானோ அதனை அப்படியே சொல்வதை தவிர இட்டுக்கட்டி சொல்லக்கூடிய பேச்சுகள் கிடையாது, பெருமைக்காக பேசக்கூடிய பேச்சும் கிடையாது. பணம் என்ற தரித்திரம் என்று 1000 முறை சொல்லியிருக்கின்றேன். அது தரித்திரம் என்பதை எப்படி என்றால், நான் வாழ்ந்ததை கொண்டு பேசுகின்றேனே தவிர வாழாததை கொண்டு பேசவில்லை. கால்களுக்கும் விளக்க மாற்றுக்கும் சமமான கல்வி படிப்பையும் பற்றி பேசியிருக்கின்றேன் உங்களிடம். உங்களிடம் இருக்கக்கூடிய அறிவு, மருத்துவ அறிவு அவ்வளவும், அது அலோபதியாகட்டும், ஹோமியோபதி ஆகட்டும், அக்குபங்கர் ஆகட்டும், உங்களுடைய கண்கள் எதை அறிந்ததோ அவ்வளவுதான், அந்த அறிவு தான். உங்களுடைய காதுகளை கொண்டு எவற்றையெல்லாம் கேட்டீர்களோ அந்த அறிவு தான். உங்களை தொழுதலை கொண்டு எதனை நீங்கள் உணர்ந்தீர்களோ அந்த அறிவு தான். உங்களுடைய முகதலை கொண்டு எதனை அறிந்தீர்களோ அந்த அறிவு தான். உங்களுடைய வாய்களை கொண்டு எதனை நீங்கள் அறிந்தீர்களோ அவ்வளவுதான். 5 புலன்களை கொண்டு நீங்கள் சேகரித்த அறிவு தானே உங்களுடைய கல்வி அறிவு. அதுக்கு மேலே தான் பார்த்ததையும் கேட்டதையும், கண்டதையெல்லாம் கேட்டதையெல்லாம் இது உண்மை என்று எழுதி வைத்துக் கொண்டு மனப்பாடம் பண்ணி படித்து ஒப்புவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அறிவு தானே உங்களுடையது. இந்த 5 புலன்களையும் கொண்டு நீங்கள் சேகரித்த அறிவு 5 அறிவு தானே, மிருக அறிவு தானே. படிப்பறிவு என்பது மிருக அறிவு தானே. இந்த மிருக அறிவை கொண்டு நாம் மற்றவர்களை அடித்து வாழ முடியுமா, சமாதானத்தோடு வாழ முடியுமா? ஒரே ஒரு அறிவு, நல்லறிவு வேண்டும். இறைவன் வந்துள்ள படைப்பை நீங்கள் நம்புங்கள், விரும்புங்கள். அவன் படைக்கின்றான். படைப்பு என்பது அவ்வளவு விசேஷமானது. இறைவனுக்காக நான் படைக்கின்றேன் என்று பொருள்களை படைப்போம், அவன் அருளை படைக்கின்றான். உள்ளத்தை அமைத்து அங்கு அமைக்கின்றான். இது உங்களுடைய தேவை என்பது, இதற்கு நான் பொறுப்பு என்று. அந்த ஒரு படைப்பை ஒரு மேலான இறை அருளை ஏற்றுக்கொள்ளப் போகின்றீர்களா? இந்த மிருக அறிவை, மிருக கல்வி சாலைகளை நம்பி உங்களுடைய குழந்தைகளை சீரடித்து மிருக அறிவை கொண்டு அடுத்தவனை அடித்து வாங்கக்கூடிய பணத்தை கொண்டு நீ வாழ முடியும் என்ற அந்த வாழ்க்கையை நீங்கள் அமைக்கப் போகின்றீர்கள். இந்த மிருகங்கள் மிருக அறிவை கொண்டு 5 இந்த அறிவையும் சேர்த்து 6 அறிவு என்று. 5 அறிவு வேண்டுமா அல்லது ஒரே அறிவு வேண்டுமா என்பதுதான் இறைவனிடமிருந்து உள்ள ஒரு கேள்வி. ஞானங்களுக்குரிய பதிலும் அவனிடமிருந்து ஒன்றே ஒன்றுதான், ஒரே அறிவு தான். ஞானமிக்க இறைவனுடைய ஆற்றல் எனக்கு வேண்டும். மனிதர்களுடைய கெட்ட அறிவு மிருக அறிவு கூடாது என்பதை என்று முதலாக உங்களுடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய இறைவன் ஒவ்வொரு செயலையும் கவனித்துக் கொண்டிருக்கின்றான், உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு அசையையும் கவனித்துக் கொண்டிருக்கின்றான். உங்களுடைய மனதின் பக்கம் அறிவை கொண்டு வைத்துக் கொள்ள மனதின் பக்கம் சீரடிக்கின்றீர்களா? உள்ளத்தில் நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தையை நீங்கள் நம்பி என்னை ஏற்றுக்கொண்டு அவனைத்து கதி இல்லை என்று அல்லாஹ் என்ற ஒரு அமைப்பின் மீது அந்த உள்ளத்தினுடைய ஆற்றலின் பக்கம் திரும்பப் போகின்றீர்களா? திரும்ப வேண்டிய சூழ்நிலையும் உருவாகிவிட்டது, திரும்ப வேண்டிய நேரமும் இதுதான். என்னுடைய ஹிஸ்டரியே சொல்றேன் நினைக்காதீங்க, இறைவன் எப்படி ஒரு வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொண்டு வருகின்றான் என்று நீங்கள் பாருங்கள். நீங்க எப்படி இந்த மாதிரி வந்தீங்கன்னு கேட்பாங்க, நான் வரல, மாற்றி அமைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றேன். ஒரு அடிப்படை சத்தியத்தை ஏற்றுக்கொள்வதன் காரணமாக குணம் அவ்வளவு மாறுகின்றது. இறைவன் மாற்றி அமைக்கின்றான், எந்த அமைப்பில் படைத்தானோ அந்த அமைப்புக்கு கொண்டு வருகின்றான். ஒரு குழந்தையாக படைக்கும் பொழுது காழ்ப்புணர்ச்சியோ வெறுப்பு கோபம் எதுவும் இல்லையா, அந்த லெவலுக்கு கொண்டு வரும். ஞானங்களுடைய உயர்வை கொண்டு சத்தியத்தினுடைய பாதை வேணுமா? இவரை மாதிரி வரணும், அவரை மாதிரி வரணும், நிச்சயமாக ஒருவர் மாதிரி ஒருவர் வர முடியாது. ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான ஞானங்களை இறைவன் கற்பிப்பான். ஒரு அடையாளத்தை வைத்துக் கொண்டு இதன் மாதிரி வர வேண்டும் என்று விரும்பாதீர்கள், உங்களுக்கு என்று பிரத்யேகமானது, ஒவ்வொருவரும் அதனை விரும்புவார்கள். என்னுடைய ஒரு நிலையை 1000 கோடி மக்கள் விரும்புவார்கள் என்றால், அப்படியே ஒவ்வொருவருக்கும் இறைவன் அமைக்கக்கூடிய அந்த தகுதி வரும்பொழுது அப்படியே 1000 கோடி மக்கள் அவர்களையும் ஒவ்வொருவரையும் விரும்புவார்கள். ஒருவர் மற்றவர்களை விரும்புவதாக இருப்போம். ஆற்றல் மிக்கவர்கள் என்ற அந்த அடிப்படையை கொண்டு ஒருவர் மற்றவருக்கு பணிந்தும் நடப்போம். ஒவ்வொருவருக்கும் இறைவன் அறிவிக்கின்றான், அவர்கள் நிச்சயமாக இறைவனுடைய அற்புதையிலிருந்து விளக்கப்பட்டவர்கள் இல்லை. அத்தியாயம் 57 வசனம் 29, அத்தியாயம் 57 வசனம் 29, அல்லாஹ்வின் அற்கொடைகளிலிருந்து தாங்கள் எதனையும் பெற தகுதி பெற்றவர்கள் இல்லை என்று நீங்கள் உணர்ந்து கொள்ளும் பொருட்டு இந்த வேதத்தை உங்கள் மீது அமைக்கின்றோம். அல்லாஹ்வின் அற்கொடைகளிலிருந்து யாதொன்றையும் பெற தகுதியில் தாங்கள் அல்லர் என்று ஒருபோதும் ஒருவரும் நினைத்துக் கொள்ளாதீர்கள். இவங்களுக்கு மட்டும்தான் இது நடக்கும், நமக்கு முடியும், உங்களுக்கு வேறு, எனக்கு வேறு. இதே மாதிரி உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கக்கூடிய இறைவனுடைய ஆற்றலிலிருந்து உலகத்தில் மிகத்தவர்களாக ஒரே மனிதனாக ஒவ்வொருவரும் கருதப்படும் பொழுது நான் உங்களை பார்த்து பொறாமைப்பட வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாகலாம், ஒவ்வொருவரையும் பார்த்து. ஆக இது சத்தியம் என்பதை உணர்ந்து இப்பொழுது கேட்கின்றனிடம் பொறாமையிலிருந்து என்னை பாதுகாத்துக் கொள்ளிருவேன். உன்னுடைய ஆற்றலை கொண்டு உலகமே வியக்கக்கூடிய இன்னொரு படைப்பா நீ கொடுத்திருக்கின்றே ஏற்றுக்கொண்ட காரணமாக நீ செவ்வையாக்கி அதனை உருவமாக்கும் பொழுது நான் அவர்களை பார்த்து பொறாமைப்படாமல் இருக்க வேண்டும். நிச்சயமாக உன்னுடைய பாக்கியம் பொறாமைக்குரியது, எனக்கு இல்லையே என்று ஏங்க வைக்கக்கூடியது. அப்படிப்பட்ட ஒரு நிலை எனக்கு வரக்கூடாது என்று இப்பொழுது நான் என்னுடைய பிரார்த்தனை அமைக்கின்றேன். ஏனென்றால் எங்களுக்குரிய 300 பேர் ஒவ்வொருவரும் அப்படிப்பட்ட தனித்தன்மையோடு உலகமே வியக்கக்கூடிய மாபெரும் ஆற்றலோடு இறைவனுடைய அனுமதியை கொண்டு இயங்கக்கூடிய அந்த நேரம் வரும்பொழுது உங்களை பார்த்து நான் பொறாமைப்படக்கூடாது. மனிதனுடைய பலவீனம் அது, கேளுங்க. அத்தியாயம் 57 29, மனிதர்களே, இறைவனுடைய அற்புதங்களிலிருந்து நீங்கள் யாதொன்றையும் பெற தகுதியுடையவர்கள் இல்லை என்று என்ன வேண்டாம், உங்களுடைய நாளைய வாழ்க்கை என்ன என்பது உங்களுக்கு தெரியாது, படைப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள். இப்பொழுது படைப்புக்கு வாருங்கள். 59 அத்தியாயம் 59 வசனம் 24, ஒவ்வொருவரிடமும் குர்ஆன் இருக்க வேண்டும். ஒரே புத்தகம், அகிலங்களில் ஒரு புத்தகம், உலகம் பிறந்த நாள் இந்த அடிமுறை ஒரே புத்தகம், உங்களை இறைவனுடைய ஆற்றலுக்கு உயர்த்தக்கூடிய ஒரு புத்தகம், இந்த வழிகாட்டுதல் சத்தியத்தின் வழிகாட்டுதல். அவனே அவன் ஒருவன், அவனை தவிர இல்லை. அல்லாஹ் என்பதை பொருள் நன் பட் ஹிம், அவனை தவிர கதி கிடையாது என்ற அந்த அடிப்படைக்கு வாருங்கள். எந்த மனிதனையும் உங்களுடைய முன்மாதிரியாக எடுத்துக் கொள்ளாதீர்கள். இறைவனுடைய வழிகாட்டுதல் உங்களுக்காக அறிவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது, வீணுக்காக அல்ல. ஏற்றுக்கொண்ட நாளிலிருந்து அவன் படைத்ததை, உங்களுடைய உள்ளத்தில் படைத்ததை, மறைவான அந்த ஆற்றலை, மாபெரும் ஆற்றலை, இப்படி இருக்கக்கூடிய ஆற்றல் என்ன தெரியுமா? என்னிடம் இருக்கக்கூடிய கேடுகள் நீங்கட்டும், அவ்வளவுதான். மிருக அறிவு நீங்கட்டும். பணம் ஒன்றை மட்டுமே குறிக்கோளாக அமைத்துக்கூடிய இந்த மிருக அறிவு நீங்க வேண்டும். ஐ எம் அன் எஜுகேட்டட் அனிமல், இவங்க சொல்றாங்க சோசியல் அனிமல்னு சொல்லிட்டு சரியான வார்த்தை சோசியல் அனிமல்ஸ், ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் சோசியல் அனிமல்ஸ். இந்த மிருக ஜாதிக்கு தன் அனிமலத்தை தனிமலாக தான் பார்க்க முடியும், தவிர மனுஷனால் பார்க்க முடியும். படிச்சுட்டு வந்த பிறகு நம்முடைய இந்த உலக வாழ்க்கை படிப்பை கொண்டு அடுத்தவுடைய உடைமைகளை அபகரிக்கக்கூடியதும் பணம் திருடக்கூடியதும் என்ற இந்த இரண்டை தவிர வழி உண்டா என்பதை பாருங்கள். பணம் உங்களுடைய வாழ்க்கை அல்ல, நிச்சயமாக குணம் உங்களுடைய வாழ்க்கை. பணம் வேண்டுமென்றால் குணத்தை விட்டுவிட வேண்டும், குணம் வேண்டுமென்றால் பணத்தை கீழாக மதிக்க வேண்டும். அது உங்களை நாடி வரும். 2000 நோட்டையும் ரூபாய் நோட்டையும் நாளைக்கு செல்லாதுன்னு சொல்லட்டும், கவலைப்படாதீங்க. 4000 நோட்டு இல்லைன்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க. எந்த கவர்மெண்ட்டையும் நம்பாதீங்க, இறைவனை நம்புங்க. அவன் தான் உங்களுடைய அரசன், அவனே மனிதர்களுடைய இறைவன். நீங்கள் எதுக்கு இந்த பேப்பர்லாம் படிச்சுட்டு இருக்கீங்க, நியூஸ்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க? ரோட்டுக்கு போனால் என்ன நியூஸ் தெரிய போகுது? இல்லை இன்றைக்கி 100 ரூபா செல்லது, 2000 வந்து 2000 கொடுத்துட்டு வாங்கிட்டாங்க, 100 ரூபா போட்டு வாங்கிட்டு வாங்க. அந்த அளவுக்கு மதிங்க, விளக்க மாற்று பணத்தை அந்த அளவுக்கு மதிங்க, போதும். உங்களை நாடி வர வேண்டிய அந்த கருதை திங்கிற பேப்பரை நீங்கள் நாடி போகிறீங்க. கால்நடைகளாகவும் கருதைகளாகவும் நாம் மாறிவிட்டோம். இருந்த போதிலும் இறைவன் மன்னித்துக் கொண்டிருக்கின்றான். ஏனென்றால் நீங்கள் படைப்பை ஏற்றுக்கொண்டீர்கள், அதன் காரணமாக அமைதி அவ்வப்பொழுது வருகின்றது. இறைவன் கொடுத்த அமைதிக்கு காரணம் உருவாக்கி கொண்டிருக்கின்றான் உங்களை நாடைய வாழ்க்கைக்காக. உங்களை நீங்கள் எவற்றையும் மறந்து விட்டீர்களோ, நாம் செத்துவிட்டோம், நாம் எடுப்பப்படுகின்றோம், மீண்டும் அந்த அமைதியில் எடுப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். உங்களை அறியாமலேயே உங்களை அவனுடைய படைப்பை ஏற்றுக்கொள்ள செய்தான். நீங்களே அறிய மாட்டீர்கள் எப்படி எனக்கு இந்த வாழ்க்கை அமைந்தது என்று கேட்கக்கூடிய வகையில் சில நேரங்களில் நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள். எனக்கு எப்படி இந்த லாபம் கிடைத்தது, எப்படி இந்த வாழ்க்கை அமைந்தது தெரியவில்லை, தானே அமைந்தது என்று கூறுவது இல்லை. நீங்கள் அதுக்கு முன்பாக ஒரு படைப்பை ஏற்றுக்கொண்டீர்கள், அதன் காரணமாக நீங்கள் அமைதியும் அடைந்தீர்கள். பெரும்பாலும் அந்த அமைதியில் உங்களுடைய குணம் மாறியது. குணநலன்களை கொண்டு நீங்கள் வாடும் பொழுது உங்களுடைய அமைதி அதிகரிக்கும். அந்த அமைதியில் உங்களுடைய ஆற்றல் உருவாகி கொண்டிருக்கின்றது. எந்த எதை நோக்கி, எதனை படைத்தானோ, எதனை நீங்கள் அறியாமல் ஏற்றுக்கொண்டீர்களோ, அந்த உருவாக்கத்தை நோக்கி அது என்ன உருவம் என்று நீங்கள் அமைக்க நீங்கள் காண முடியாது. ஒரு காலம் இதை உருவாக்கி கொண்டிருக்கின்றார். அந்த உருவாக்கத்தின் மீது நீங்கள் எடுப்பப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். ஒவ்வொரு மூச்சிலும் அந்த வேலை நிச்சயமாக வரும். எந்த வேலை? நீங்கள் எதை சந்தேகித்துக் கொண்டிருந்தீர்களோ, என்னை அறியாத ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று ஆச்சரியப்படக்கூடிய வகையிலும், இது இறைவனுடைய கருணை என்று சொல்லக்கூடிய வகையிலும் ஒரு வாழ்க்கை அமையுமே. அந்த நாள் வரை நிச்சயமாக நீங்கள் பொறுத்துக் கொண்டீர்களாக இருக்கின்றீர்கள். அத்தியாயம் 22:7 அவ்வேளை நிச்சயமாக வரும். படைக்கப்பட்ட ஒன்று, மறைவான ஒன்று, நீங்கள் உருவாக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். அந்த உருவத்தின் அடிப்படையில் நீங்கள் உங்களை செவ்வையாக்கும் விதமாக உங்களுடைய குணங்கள் மாறிக்கொண்டிருக்கின்றன. அந்த நிலைக்கு ஏற்றவாறு நீங்கள் உருவாக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். அந்த நேரம் நெருங்கிவிட்டது. அந்த உருவாக்கத்தில் நீங்கள் எஜமானனாக, அதன் மீது முழுமையான ஆதிக்கமுடையவர்களாக நீங்கள் உழைக்கப்பட இருக்கின்றீர்கள். விரும்புங்கள். அவ்வேளை வரும் என்பதில் கொஞ்சம் கூட சந்தேகம் வேண்டாம். உங்களுக்கு நீங்களே அநியாயமாக வஞ்சித்துக் கொண்டு நடக்காது என்று கூற வேண்டாம். அத்தியாயம் 57:29 கூறுகின்றான், அவனுடைய அடிப்படைகளிலிருந்து யாதொன்றையும் பெற நீங்கள் தகுதியர்கள் இல்லை என்று ஒருபோதும் எண்ணக்கூடாது. சத்தியமான உண்மை. உங்களுக்கு நீங்களே அநியாயத்தில் ஆகிவிடாதீர்கள். அத்தியாயம் 6:12 உங்களுக்கு நீங்களே அநியாயம் செய்து கொள்ளாதீர்கள், நஷ்டத்தில் ஆகிவிடாதீர்கள். நிச்சயமாக இறைவன் இதை கொண்டு உங்களை எச்சரிக்கின்றான். படைப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள். அமைதி ஏற்படும் பொழுது நீங்கள் அறியாத விதத்தில், உங்களை நீங்களே அறியாத நிலையில் ஒரு படைப்பை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள். அதன் காரணமாக அமைதி உருவாகி கொண்டிருக்கின்றது. அந்த கரு உங்களுக்குள் உறுதியாக அமைந்து கொண்டிருக்கின்றது. அந்த கரு வளர்ந்து வரும்போது உங்களுடைய குணங்கள் மாறும். குணத்தில் நலன்கள் இருக்கின்றன, நற்குணங்கள் படைக்கப்படுகின்றன. ஒரு படைப்பை இறைவனிடமிருந்து ஒரு படைப்பை ஏற்றுக்கொண்ட அந்த நாளிலிருந்து எனக்கு நற்குணங்கள் மாறுகின்றன, என்னுடைய கெட்ட குணங்கள் நீங்குகின்றன. பலரும் கூறுவார்கள், எப்படி இருந்தால் எப்படி மாறிட்டான், இப்படி இல்லையா, முதல்ல ஏதோ மாற்றம் தெரிகின்றது என்று கூறுவார்களே, அந்த நாள் நீங்கள் செவ்வையாக அந்த உருவத்திற்காக உருவமாக உங்களுக்கு படைக்கப்படக்கூடிய ஒரு வாழ்க்கையில் நீங்கள் மட்டும்தான் பிரதானம். அதில் வேறு யாரும் கிடையாது. உலக அளவில் ஏறிட்டு பார்க்கக்கூடிய ஒரு அழகான ஒரு உருவாக்கம் ஒவ்வொருவருக்காகவும் தனித்தனியாக 1000 கோடி மக்கள் இருப்பீர்களானால் 1000 கோடி தனித்தனியான உதாரணங்கள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் பிரம்மாண்டமான வாழ்க்கை ஒவ்வொருவரும் மற்றவரையை பார்த்து அதிசயிக்கக்கூடியது இறைவன் உண்மையான ஒன்றான் என்று இந்த ஒருவனை பார்க்காதீர்கள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டு என்பதை அறிவிப்பதற்காக இது ஒரு உதாரணம். அவ்வளவுதான். என்னுடைய வாழ்க்கை இத்தனை முடிகிறதா? இல்லை, வேறொன்றும் இருக்கின்றது, மற்றதும் இருக்கின்றது. எனக்கு இறைவன் அறிவான், நான் அறிய மாட்டேன். உங்களுடைய வாழ்க்கை நொடிப்பொழுதில் உயர்ந்து கொண்டிருக்கின்றது. மூச்சுக்களில் ஒவ்வொரு உள்மூச்சிலும் உயிர் மூச்சிலும் உயர்ந்து கொண்டிருக்கின்றது என்பதை சத்தியமாக அறிந்து கொள்ளுங்கள். வீணாக இந்த பாட்டுகளிலும் கேளிக்கைகளிலும் உங்களுடைய சீரியல்களிலும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை குடும்பம் குடும்பமாக தங்களுக்கு தாங்களே அநியாயமாக சீரழித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பாதையில் விலகிக் கொள்ளுங்கள். சினிமாக்காரங்களையும் நாடக நடிகர்களையும் உங்களுடைய வாழ்க்கையினுடைய முன்னதமாக்கிக் கொண்டு இறைவனை விட்டுவிட்டு தூங்கும் நேரத்தில் கூட அந்த அமைதியை நான் பாதுகாத்துக் கொள்ளாமல் இறைவனை நீ கொடுத்து அமைதியில் வாழ வேண்டும். அந்த தூங்கும் பொழுது இவற்றையெல்லாம் விட்டுவிட்டு அந்த அமைதியில் வாழும் பொழுது, அந்த அமைதி உறங்கும் பொழுது எவ்வளவு பெரிய பொழுதை நான் அமைதியில் கழிக்கின்றேன், தூங்கிவிடுகின்றேன். ஆனால் அதற்குப்பாக அமைதியை விரும்பினேன். சீரியல்களையும் நாடகங்களையும் நடிப்புகளையும் விட்டுவிட்டேன், பொய்களை விட்டுவிட்டேன், மூடிவிட்டேன். எவ்வளவு ருசிகரமாக இருந்த போதிலும் இப்போது நான் திரும்பிவிட்டேன். அதற்காக வேண்டி அந்த இரவு முழுமையிலும் அமைதியை கொண்டு உங்களுடைய குணங்களை மாற்றுகின்றான். குணம் நலன் பெற ஆரம்பிக்கும். குணவான்களாக இறைவனுடைய மாபெரும் ஆற்றலை அடையக்கூடிய அந்த குணங்களை கொண்டு வாட ஆரம்பிக்கின்றோம். இந்த குணங்களுடைய முதல் படி என்னவென்றால் சாந்தமும் சமாதானம் அடிப்படையை கொண்டு என்னென்ன தேவையோ அவ்வளவு நிகழும். இந்த ஒரு நிலைப்பாட்டை தவிர உங்களிடமிருந்து இறைவன் எதனையும் ஏற்றுக்கொள்வதில்லை. 3:19 ஒவ்வொருவரிடமும் குரான் இருக்க வேண்டும் என்று முதலாக உங்களுடைய வாழ்க்கை வழிதவிடக்கூடாது. இது வழிகாட்டுதல். சிகரங்களில் வாழக்கூடிய வாழ்க்கைக்கான வழிகாட்டுதல். இந்த வாழ்க்கைக்கு இணையாக ஒரு வாழ்க்கை இல்லை என்பதை இன்று நீங்கள் அறிய வேண்டும். 3:19 உங்களிடமிருந்து அவன் ஏற்றுக்கொள்வது சாந்தத்தையும் சமாதானத்தையும் என்ன அளவில் கொண்டிருக்கின்றீர்களா என்ற ஒன்றுதான். நான் படைத்தேனே, அந்த படைப்பை ஏற்றுக்கொண்டீர்களா? உங்களுடைய குணங்களை இது மாற்றும். உயர்வான அந்தஸ்துகளுக்காக, மேலான ஞானங்களுடைய கிரகிப்பு தன்மைக்காக வேண்டியது மாறும். நலமுள்ள வாழ்க்கைக்காக இறைவனோடு நீங்கள் நலமாக வாழ வேண்டும். மனிதர்களோடு நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கையில் விரோதங்களும் பகைமையும் குரோதங்களும் ஒன்றுமே இல்லாத நிலையில் உங்களுக்குள் சுகமாக சுமூகமான உறவுகளோடு வாழக்கூடிய அந்த வாழ்க்கைக்கான அந்த குணாதிசயங்கள், அதிசயமான குணங்கள் உங்களிடம் இருக்கிறது. படைப்பாளன் உங்களுக்காக படைத்ததை ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த படைப்பு உருவம் இல்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அவன் உங்களை செவ்வையாக்கி, குணநலங்களை செவ்வையாக்கி, பின்பு அந்த உருவாக்கத்தில் உங்களை எஜமானனாக ஆக்க விரும்புகின்றான். ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான உலகம், ஒருவரை போல் மற்றவர் கிடையாது. இந்த உண்மையின் பக்கமும் சத்தியத்தின் பக்கமும் இன்று நாம் திரும்புகின்றோம். 6:12 வானங்களும் பூமியும் யாருக்கு சொந்தம்? இறைவன் கேள்வி கேட்கின்றான். படைக்கப்பட்டதை ஏற்றுக்கொண்டீர்கள், உள்ளத்தில் அது கருவாக அமைந்துவிட்டது, உங்களுக்கு அமைதியை கொடுத்திருக்கின்றேன். இப்பொழுது ஒரு கேள்வி கேட்கின்றேன், வானங்களும் பூமியும் யாருக்கு சொந்தம்? பூமி யாருக்கு சொந்தம் என்று கேட்டால் இந்த பூமி என்னுடையது, அந்த பூமி அவருடையது. வானங்கள் இல்லாமல் பூமி இருக்கிறதா? கிடையாது, செத்துவிடும். எந்த ஒரு உயிரினமும் அதில் வாழ முடியாது. இப்பொழுது வானங்கள் இல்லாமல் பூமி இல்லை என்று கேட்கும் பொழுது பூமி என்னுடையது என்று கூறுகின்றீர்களே, இது வெட்கமாக இல்லையா? இறந்துவிட்ட பூமியில் நீங்கள் வாழ்வீர்களா? இறந்துவிட்ட பூமியில் நீங்கள் சேர்ந்து அழிந்து போவீர்களா? எது சரி? கேள்வி ஞானங்கள் உங்களுக்காக அமைக்கப்படுகின்றது. உங்கள் கால்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய பூமி அஜித ஆரம்பித்தால் எங்கு ஓடுவீர்கள்? நின்ற இடத்திலே நிறுத்திவிடுவீர்கள். என் கால்களுக்கு இடையில் பூமி பிளந்துவிட வேண்டாமே, அவன் ஒருவனை தேவையில் இல்லை என்று அந்த நேரத்தில் கூப்பிட்டீர்களே, அந்த அல்லாஹ் கேட்கின்றான். பூமி யாருடையது? வானங்கள் யாருடையது? வானங்களும் பூமியும் அவன் ஒருவனுக்கு தவிர இல்லை என்று கூறுங்கள். அப்படி என்றால் இந்த பூமி உங்களிடம் என்று கூறிக்கொண்டிருக்கின்றீர்களே, உங்களுடைய வீடு உங்களுடையது, அதன் மீது இருக்கக்கூடிய நிலம் உங்களிடம் என்று கூறிக்கொண்டிருக்கின்றீர்களே, தவறு இறைவனை மன்னிப்பாயாக, எனக்கு வழிகாட்டு, அவ்வளவுதான், அதுவரையில் எனக்கு நீ மன்னிப்பை கொடு. நிச்சயமாக நான் மன்னிக்கப்பட்டவர்கள், உங்களுடைய பூமியில் நீங்கள் நிலைப்படுத்தப்படுவீர்கள். இன்னும் நீங்கள் மிதித்திராத பூமிக்கு நிலங்களுக்கு உங்களுடைய சொந்தங்கள் அமைக்கப்படும், நீங்கள் அதற்கு உரிமையானவர்களாக ஆக்கப்படுவீர்கள். நீங்கள் மிதித்திராத நிலப்பரப்புக்கு உங்களுடைய வாழ்க்கை அமைக்கப்படும், மிக பிரம்மாண்டமான வாழ்க்கையாக அமைக்கப்படும். நீங்கள் அறிய மாட்டீர்கள், ஒரு அணுவளவு சுகம் கிடைத்தாலும் பிரம்மாண்டம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இறைவனிடம் இருந்துள்ள வாக்கு உண்மையானது. வானங்களும் பூமியும் யாருக்கு சொந்தம் என்று கேட்கும் பொழுது இறைவனுக்கு மட்டும்தான், அந்த ஒருவனுக்கு தவிர இல்லை என்று பொருள்படக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்குத்தான் என்று நீங்கள் எப்படி எண்ணுகின்றீர்களோ, எனக்கு இல்லை, அவனுக்கும் இல்லை, அவனுக்கும் இல்லை, அவனுக்கும் இல்லை, ஆனால் உரிமை கொண்டாடுகின்றார்கள் அறிவில்லாதவர்கள். அவ்வளவுதான். அறியாமையிலும் பெருமையிலும் பகற்றிலும் அக்கிரமத்திலும் மனிதர்களை வடிக்கிருக்கக்கூடிய ஆணவத்திலும் வாடக்கூடிய இந்த மக்களுடைய கல்வி படிப்பை, அதை கொண்டு அவர்கள் பேசக்கூடிய வீண் வார்த்தைகளை, எந்த உண்மையும் இல்லாத அந்த குருட்டுத்தனமான போக்குகளை இனியும் நாம் மேற்கொள்ளக்கூடாது. இப்பொழுது உங்களுடைய பூமி என்று கூறக்கூடிய அந்த பூமியை நினைத்து வாடுங்கள். எனக்கு அது கிடையாது, என்னுடைய பூமி இல்லை என்று. ஒரு ஜப்தி செய்யப்பட வேண்டிய ஒரு கட்டிடத்தில் நீங்கள் வாழக்கூடிய அந்த இடம் ஏற்படுமானால் எப்படி நீங்கள் இருப்பீர்களோ அந்த பயத்தை கொண்டு இப்பொழுது வாழுங்கள். அந்த பூமி உங்களுடையதல்ல. இனி உங்களுக்கு மேலான வாழ்க்கை உண்டு, பெருமை கொள்ள வேண்டாம். அந்த பூமி உங்களுடையது இல்லை என்று கூறும் பொழுது பெருமை கிடையாது. இந்த பெருமையை நீக்கிக் கொள்ளுங்கள். யார் பெருமையை நீக்கிக் கொள்கின்றார்களோ அவன் உதவியின்றி ஒரு நொடிப்பொழுது வாழ முடியாது என்ற பயபக்தியோடு வாழ்கின்றார்களோ, இவர்களை பற்றி இறைவன் கூறுகின்றான், இவர்களுக்கு அருள் புரிவதை தன் மீது கடமையாக்கிக் கொண்டான். அத்தியாயம் 6:12. இவர்கள் மீது கருணை புரிவதை இறைவன் தன் மீது கடமையாக்கிக் கொண்டான். கருணை என்றால் என்ன அர்த்தம்? மன்னிப்பும் கருணையும் உங்களுக்கு உண்டு. நீங்கள் பாவம் செய்கின்றீர்கள், உங்களை நான் மன்னிக்கின்றேன், தண்டனை இல்லை, அதற்கு பதிலாக இன்னும் அதிகமாக தருகின்றேன் என் அருளிலிருந்து. இது கருணை. உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு உங்களுடைய தீமைகள் நீக்கப்பட்டு படைப்பை ஏற்றுக்கொண்டீர்களே, அந்த படைப்பிலிருந்து ஒரு சிறு பகுதியை உங்களை இப்பொழுது ருசிக்க செய்கின்றான் தன் அருளை கொண்டு. எப்படி வாழ்கின்றோம் என்று யாருக்குமே தெரியாது. இந்த நாளை பற்றி ஒரு 4-5 வருடங்களுக்கு முன்பாக கவலைப்பட்டுக் கொண்டிருந்தீர்கள், எப்படி வாழப்போகின்றோம் என்று தெரியவில்லை என்று. அந்த நாள் இன்று வந்துவிட்டது, வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். அந்த நாளில் நீங்கள் கவலைப்பட்டீர்கள், 5 வருடங்களுக்கு முன்பாக இந்த நாள் எப்படி இருக்குமோ என்று. இப்பொழுதும் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள், நாளை நாள் எப்படி இருக்குமோ என்று. இந்த நாள் எப்படி உங்களை அறியாமல் நீங்கள் நன்மையான நிலையில் ஓரளவுக்கு வாழ வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றீர்களோ, இதில் சிறப்பாக வாழ்வீர்கள், படைப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள். வாழ வைப்பவன் நான் தான். நீங்கள் வாழவில்லை, ஒரு மண்ணுக்கும் பிரயோஜனம் இல்லாத நீங்கள் நான் வாழ்கின்றேன் என்று கூறாதீர்கள். நான் சுமக்கிறேன், நான் பெற்றேன், நான் வளர்க்கின்றேன், நான் ஊட்டி வளர்த்தேன் என்று அந்த கெட்ட வார்த்தைகளை கூறாதீர்கள். உள்ள நாசமா போயிடும், கெட்டு போயிடும். அப்படிதான் நடந்துட்டு கிடைக்கும். இறைவனுடைய படைப்பு, இறைவனிடம் பொறுப்பை ஒப்படைத்துவிட்டேன், அவன் பாதுகாப்பானாக என்ற பயபக்தியோடும் பணிவோடும் அவனுக்கு நீங்கள் சரணடைந்தவர்களாக அவனுடைய அடிமைகளாக வாழ்ந்து வாருங்கள். எவனும் எவனுக்கும் எஜமான நிலை அவன் ஒருவனை தவிர. உண்மையின் மீதும் சத்தியத்தின் மீதும் அமைந்திருக்கக்கூடிய நீங்கள், என்று அமைக்கப்பட்டுக்கூடிய நீங்கள், இவ்வளவு அத்தியாயங்களையும் இவ்வளவு வசனங்களையும் உண்மையை கொண்டு ஒன்று கொண்டு விரோதம் இல்லாமல் ஒன்று கொண்டு கோர்த்து கொண்டு வருவதை பாருங்கள். 6600 வசனங்கள் இருக்கின்றன. ஒவ்வொன்றும் ஒன்றோடு ஒன்று இணைந்தது, ஒன்றுக்கு ஒன்று முரண்பட்டது அல்ல, ஒன்று கொண்டு உறுதி சேர்க்கக்கூடியது. ஒவ்வொரு இடமும் இந்த குரான் இருக்க வேண்டும். அது இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கை இல்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அப்படி இல்லை என்றால் 5 அறிவு மிருகங்களுடைய படிப்பை கொண்டு நான் சீரழித்து இன்று வரையில் நான் பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். நான் அவனை அடிப்பதும் அவன் என்னை அடிப்பதும் ஒரு காட்டு மிருகங்களாக வாழ முடியுமே தவிர மனிதனாக வாழ முடியாது. யார் வானங்களுக்கும் பூமிக்கும் நான் அதிபதி இல்லை என்று கூறுகின்றானோ அந்த அதிபதி ஏற்றுக்கொண்டான், நான் உங்கள் மீது கருணை புரிந்து தனது கடமையாக்கிக் கொண்டான். இந்த கருணை எனக்கு மிக மிக அவசியம் என்பதை இன்று நீங்கள் அறிய வேண்டும். நிச்சயமாக உங்களுக்காக வாக்களிக்கப்பட்ட நாள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. எவற்றையெல்லாம் நீங்கள் படைப்பை ஏற்றுக்கொண்டீர்களோ அந்த படைப்பு உருவாகி நீங்கள் அதன் மீது எஜமானர்களாக ஆகக்கூடிய அந்த நாள் இறுதி நாள் உங்களுக்காக நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. நீங்கள் சிதைந்து விட்டீர்கள், ஒருவருக்கொருவர் சிதைந்து போய்விட்டு ஒன்று மனம் சிதைந்து விட்டது. இறைவனுடைய ஒரு எண்ணத்திற்கு பதிலாக மனிதர்களுடைய அவ்வளவு வழிமுறைகளிலும் என் மனம் சிதைந்து விட்டது. இந்த வழியா, அந்த வழியா, எந்த வழி? ஒரே வழிதான். எந்த வழி நீங்கள் தெரிவீர்கள்? எல்லா வழிகளும் சிதைந்து போன வழிகள். ஒன்று, உள்ளத்தின் பக்கம் திரும்புங்கள். உங்களுடைய இறைவன் அமைதியை கொடுத்திருக்கின்றான். அந்த வழிக்கு நீங்களாக எந்த வழியும் இல்லை. நீங்கள் அமைதியை தேடுவதற்கு அந்த அமைதியில் கரு உருவாகி கொண்டிருக்கின்றது. நீங்கள் அறிய மாட்டீர்கள். எந்த படைப்பு ஏற்றுக்கொண்டீர்களோ அந்த கரு உருவாகி கொண்டிருக்கின்றது. உருவமைப்பவன் நிச்சயமாக செவ்வையாக்கி அதனை வெளிக்கொண்டு வரும்பொழுது அது பிரசவமாக, அழகான பிரசவமாக அமையுமே. அந்த நாளில் நீங்கள் அறிவீர்கள் நிச்சயமாக இரண்டு வாக்கு உண்மையானது. அதுவரையில் நாம் அறிபவர்கள் இல்லை. இறைவனுடைய வாக்கு சத்தியமானது என்பதை நம்பிக்கை கொண்டு உறுதியோடு அதன் மீது நிலைத்திருப்பவர்களாக நீங்கள் வாழ்ந்து இந்த முதலாக உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும். அந்த இறுதி நாளில் உங்களுடைய சிதைந்து போன மனம் ஒன்று சேர்க்கப்படும். அந்த நாள் இறைவன் யார் என்பதை அறிவிப்பான். நிச்சயமாக சத்தியமானவன் என்பதை அன்று நீங்கள் அறிவீர்கள். அந்த நாள் நெருங்கிவிட்டது ஒவ்வொருவருக்கும். என்று நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறது அந்த நாளுடைய ஒரு பகுதி. நீங்கள் அறியமாற்றீர்கள் இந்த சுகம் எங்கிருந்து கிடைத்தது என்று. முன்பு ஒரு நாள் நான் படைப்பை ஏற்றுக்கொண்டேன். அந்த படைப்பில் நான் செவ்வையாக்கப்பட்டு இன்று நான் அதில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். அது என்ன உருவம் என்று தெரியாது. நீங்கள் எதிரில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்களோ அவ்வளவும் புதிதாக அமைக்கப்பட்ட ஒரு உருவம், ஒரு புதிய படைப்பு, ஒரு புதிய உலகம் என்பதை அறியுங்கள். நீங்கள் நேற்று பார்த்த பகல் இன்று விடிந்த பொழுதல்ல. இன்று நீங்கள் அடைந்து கொண்டிருக்கக்கூடிய இனி வரக்கூடிய பகலின் பொழுது நேற்றைய பொழுதல்ல, புதியது. நீங்கள் வாடவில்லை, வாடவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். அந்த உண்மையை கொண்டு இன்று நாம் இன்னும் திருத்தறிய வேண்டும். நிச்சயமாக வாக்கு சத்தியமானது. நாம் இப்பொழுது சிதைந்த பணமிருந்து ஒன்றிணைக்கப்பட்டிருக்கின்றோம். ஒவ்வொரு மூச்சிலும் இறுதி நாள், இறுதி மூச்சு, இறுதி நிகழ்வு, இறைவன் படைத்ததிலிருந்து ஒரு பகுதி உங்களுக்காக அமைந்து கொண்டிருக்கின்றது. இனியும் அது மலர இருக்கின்றது ஒவ்வொரு நாளும் புதிய புதிய படைப்பாக. ஆனால் மனிதர்கள் பெரும்பாலோர் புதிய படைப்பாக படைப்பதை பற்றி, படைத்துக் கொண்டிருப்பது பற்றி சந்தேகித்திருக்கின்றார்கள். தமக்கு தாமே அநியாயம் செய்து கொண்டவர்களாக. அத்தியாயம் 6:12 தமக்கு தாமே அநியாயம் செய்து கொண்டவர்களை போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள். நிச்சயமாக இதுவே பெரிய நஷ்டமாகும். நான் வாழ்கின்றேன் என்ற எண்ணம் தமக்குத்தாமே அநியாயம் செய்து கொள்வதாகும். ஆனால் இந்த நாளை பற்றி முன்பொரு நாள் கவலைப்பட்டுக் கொண்டிருந்தீர்கள் என்பதை மறந்துவிட்டீர்கள். அமைதி அவ்வப்பொழுது வந்தது. அந்த அமைதியில் உங்களுடைய இன்றைய வாழ்க்கை அந்த அமைதியில் குடிகொண்டிருந்தது. மறைவான அந்த உண்மை இன்று வெளியாகி கொண்டிருக்கின்றது. கவலைப்பட்டுக் கொண்டிருந்த அந்த நாள் அந்த அளவு கவலை இல்லை. நன்றாக இருக்கின்றேன். இனி நாளை வாழ்க்கை பற்றி கவலைப்பட்டுக் கொண்டிருக்கின்றேன். உங்களுக்கு கவலைப்பட எந்த முகாந்திரமும் இல்லை. சத்தியத்தை நீங்கள் சிந்திப்பீர்களானால் உங்களுடைய இறைவன் நிச்சயமாக உங்களுக்கு இன்று பல விஷயங்களை தெளிவாக்கியிருக்கின்றார். உங்களுடைய வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலையை நீங்கள் அடைய வேண்டி நீ கொடுத்த படைப்பை ஏற்றுக்கொண்டேன் இறைவனே, எனக்கு நீ செவ்வையாக்குவாயாக, என் குணத்தை செவ்வையாக்குவாயாக, நலமுடன் குண நலத்துடன் நான் நீ உருவாக்க இருக்கக்கூடிய அந்த புதிய உலகத்தை அடைவதற்காக நிச்சயமாக நீ படைப்பாளர்களை ஏற்றுக்கொண்டேன். நீ செவ்வையாக்கிக் கொண்டிருக்கின்றாய். உருவமளிப்போம் நீதான். அன்று எனக்காக விதிக்கப்பட்ட அந்த உலகத்தில் நான் எனக்கு நிகராக எவனுமில்லை, உனக்கே நான் அடிபணிகின்றேன். உனக்கு நிகராக நீதான், நான் உனக்கு அடிமை என்ற அந்த பணிவையும் அந்த சிற வணக்கத்தையும் மேற்கொண்டவர்களாக இன்று உங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பியுங்கள்.